தாமஸ் வாட்சன் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த பியூரிட்டன் பெரியவர் போதகர் பிரசாங்கி தான் மணந்திரும்புது என்று எழுதி வெளியிட்டிருக்கிற அந்த நூலை இந்த வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம ஆராய்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இப்ப நான் கொடுத்திருக்கிற இதுவரையும் கொடுத்திருக்கிற இந்த விரிவுரைகள் பற்றிய கருத்துக்களை சில பேர் என்னோட தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கிறார்கள். வாட்சனின் நூலை தமிழ்ல வாசிக்க வசதி இருந்தாலும் நீங்கள் தருகிற விளக்கங்கள் அந்த நூலினுடைய போதனையை சரியாக விளங்கிக் கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உதவுகின்றன. இந்த அளவுக்கு இந்த விளக்கங்கள் இல்லாமல் அந்த நூலை எங்களால புரிந்து கொள்ள முடிந்திருக்குமோ என்பது தெரியவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இலக்கை எதிர்பார்த்து தான் இந்த விளக்கத்தை நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆகவே ஒரு சரியான பாதையில தான் போய்கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். மனம் திரும்புதல்ல இன்றியமையாமல் காணப்பட வேண்டிய 6 மூலப்பொருட்களை இன்கிரீடியன்ஸ் வாட்சன் விளக்கினார் ஆரம்பத்தில். அவற்றை ஒவ்வொன்றாக நாம பார்த்து வருகிறோம். இதுவரையிலும் 3 மட்டும் விளக்கி இருக்கிறேன். பாவத்தை பாவமாக பார்க்க வேண்டும், பாவத்தை குறித்த துக்கம் இருக்க வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இந்த 3 நாம பார்த்திருக்கிறோம். இத கொஞ்சம் வேகமா பார்த்து முடிக்கலாம்னு பார்த்தா ஒவ்வொரு முறையும் அதை தயாரிக்கிற பொழுது அது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆகவே ஆண்டவர் என்ன அதுக்கு மேல போக விடுறாரு இல்ல. நேற்று கூட இதுல 2 பார்த்தாவது இந்த முறை முடிச்சிடலாம்னு சொல்லி தயாரிப்பு செய்து ஒரு 3-4 எழுதின பொழுது உடனே புரிந்தது இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உண்மையிலேயே அத 2 விஷயங்கள் இன்னைக்கு பேச முடியாது. ஆகவே அப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு அந்த இன்ட்ரடக்ஷனை மாத்திட்டேன். அது ஆவியானவர் அப்படி செய்கிற பொழுது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு கடைசியா இருக்கிற அந்த 3 விளக்க போகிறேன். எந்த அளவுக்கு பியூரிட்டன் போதகர்கள் பெரியவர்கள் ஆழமாக மனந்திரும்புதலை குறித்து ஆவிக்குரிய விதத்துல சிந்தித்து விளக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த விளக்கங்கள் உதவுகின்றன. அதோடு மேலெழுந்த வாரியாக மட்டும் தொட்டும் தொடாமலும் கிருபையின் கனிகளை பற்றி அறிந்து வைத்திருக்கின்ற இந்த தற்கால கிறிஸ்தவ இனத்திலே இந்த விளக்கங்கள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கூட கொடுக்கும். அப்படி கொடுத்தால் அதுல எந்த விதமான ஒரு வியப்பும் இருக்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு சுவிசேஷ கிறிஸ்தவத்தை இவஞ்சலிக்கல் கிறிஸ்டியானிட்டி இன்றைக்கு பிரசங்கங்களும் கிறிஸ்தவ நிறுவனங்களும் கொச்சைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக கிறிஸ்து சுவாசிக்கிறோம் என்று கூறி ஞான ஸ்நானம் எடுத்திருக்கும் பெரும்பாலானோர்ல இருக்க வேண்டிய மெய்யான மனம் திரும்புதல் இல்லாமலேயே இருக்கிறது. அது இல்லாமல் அவர்கள் பாவ உணர்வோ பாவத்துக்கான துக்கத்தையோ இனி நாம கவனிக்க போகிற அம்சங்களையோ வாழ்க்கையில கொண்டுராமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ சந்தோஷத்தோடு வாழ முடியாமல் தடுமாற்றம் உள்ளவர்களாக இருந்து வருகிறார்கள். அத்தகைய நிலை உங்கள யாருக்காவது இருக்குமானால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த செய்திகளை கேட்டு மனம் திரும்புவது மட்டும்தான் வழி. நமக்கு இது நடந்திருக்கிறது என்ற ஒரு போலி நம்பிக்கையோட இருப்பதை விட அது மெய்யாகவே நடப்பதற்கான வழியில போய் அதை அடைய பார்ப்பது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதோட கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் அன்றாட மனம் திரும்புதல ஒரு பயிற்சிய அறியாமையினால உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா அன்றாட மனம் திரும்புதல ஆவியினுடைய துணையோட இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்க. அப்படி அது இல்லாம இருந்தா உங்களுடைய இருதயத்தை என்ன கொடுமைப்படுத்தும் தெரியுமா? தமிழ்ல பேர் வச்சிருக்கிறாமே திமிர்னு சொல்லி, அந்த திமிரும் பெருமையும் தான் நம்ம கஷ்டப்படுத்தும். ஆகவே ஒரு தாழ்மையோடு கூடிய ஒரு மனம் திரும்புதல தொடர்ச்சியை அன்றாடம் வைத்திருக்க பார்த்துக் கொள்ளுவது நம்ம நித்திய ரட்சிப்புக்கான வழியில சரியாக போவதற்கு உதவும். இப்போது நம் மன திரும்புதல் இருக்க வேண்டிய மேலும் மூன்று மூலப்பொருட்களில் ஒன்றை கவனிக்க போகிறோம். அது வந்து பாவத்துக்காக வெட்கப்படுதல், பாவத்துக்காக வெட்கப்படுதல். ஆங்கிலத்தில் ஷேம் ஃபார் சின் என்று சொல்லுவோம். எசேக்கியேல் 43 அதிகாரம் 10 வசனத்தை இங்கு குறிப்பிடுகிற வாட்சன் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு, அவர்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு என்று இருக்கிறது. வெட்கப்படுவது ஒரு குணாதிசயத்தினுடைய ஒரு நிறம் என்று சொல்லுகிறார் வாட்சன். இதை வாட்சன் விளக்குகிற பொழுது, பாவத்தினால் இருதயம் கருப்பாகிற பொழுது கிருபை வெட்கத்தினால் நம்முடைய முகம் சிவக்க செய்கிறது என்கிறார். எஸ்ரா 9:6 வசனத்துல தமிழ்ல சொல் இருக்கிறது, தேவனே என் முகத்தை உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். என்னுடைய முகத்தை உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். இப்ப இந்த இடத்துல இந்த 2 வார்த்தை கலங்குகிறேன் என்பது அது சரியான மொழிபெயர்ப்பா எனக்கு படல. தமிழ்ல சங்கடப்படுகிறேன் என்று இருந்தா அது சரியா இருக்கும். நான் வெட்கி சங்கடப்படுகிறேன். நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பைபிள்ல எம்பாரஸ்ட் அப்படின்னு ஆங்கில வார்த்தை இருக்கு. ஐ வாஸ் எம்பாரஸ்ட். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அதே எப்ரிய வார்த்தைய ஹியூமிலியேட்டட் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ESV-ல பிளஷ் என்று இருக்கிறது. அந்த பிளஷ்ங்கிறதுக்கும் கூட வித்தியாசமான பொருள் இருக்கு. தாமஸ் வாட்சன் தன்னுடைய நூல்ல பல இடங்கள்ல இந்த பிளஷ்ங்கிற வார்த்தையை அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்கிறார். அப்ப இதை எப்படி மொழிபெயர்ப்பது? கலங்குவதுங்கிறது நம்ம பார்த்தா ரொம்ப கலக்கம் அடைவது, அந்த கலக்கத்துல ஒரு பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும், இதெல்லாம் தான் தமிழ்ல பயன்படுத்துவோம். இப்ப இங்க 2 வார்த்தைகள் அந்த எஸ்ரா 9:6 பயன்படுத்தப்பட்டிருக்கிற, ஒன்னு வெட்கம், மற்றது நான் சொன்ன இந்த சங்கடப்படுதல் எம்பாரஸ்மெண்ட். அந்த 1 வார்த்தை ஆழமாக வெட்கப்படுதல், அதே வெட்கத்தோடு தொடர்புடைய அந்த வெட்கத்தையே குறிக்கிறதா தான் அடுத்த வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வெட்கத்தை விட வித்தியாசமான பொருள்ல 2 வார்த்தையை நம்ம பார்க்க கூடாது. 1 ஆழமான ஒரு பரிசுத்தமான வெட்கப்படுதல், அதோடு சம்பந்தப்பட்ட 2 அந்த மாதிரியான ஒரு சங்கடத்துக்கு உள்ளாகுதல், ஒரு ஹியூமிலியேட்டட். அப்படி ஹியூமிலியேட் பண்ணப்பட்டா ஒரு சங்கடத்துக்கு உள்ளாகவும் இல்லையா, அதைத்தான் சொல்லுகிறது. கலங்குதல் என்ற வார்த்தை இதுக்கு சரியா இங்க பொருத்தமா வராது. தமிழ் வார்த்தை கிறிஸ்தவன் பாவத்தை பாவமாக பார்க்கிற பொழுது அதை அவன் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று வாட்சன் சொல்றார். அதனாலதான் அவர் ஆரம்பத்திலேயே சொன்னார், பாவத்தை நம்ம பாவமா பார்க்கணும். வேதம் பாவத்தை என்ன விதத்துல விளக்குகிறதோ அந்த விதத்துல ஒரு செய்கையை பார்க்கணும். நம்ம செய்கை பாவம் இல்லாம இருந்துடலாம், அதை நம்ம பாவமா பார்க்க கூடாது. பாவம் என்று இருப்பதை வேதம் சொல்லுகிற பொழுதுபடி பாவமாக பார்க்கிற பொழுதுதான் அது ஒரு கிறிஸ்தவன் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டான். பாவத்துல இன்பம் அடைகிறவனுக்கு பாவத்தை குறித்த ஒரு உணர்வோ வெட்கமோ இருக்காது. கிறிஸ்தவன் பாவத்தில் தற்காலிகமாக ஒரு இன்பம் கண்டு கொண்டிருக்கிற பொழுது, என்ன கிறிஸ்தவன் கிறிஸ்தவனும் பாவம் செய்திடலாம் இல்லையா, அப்படி ஒரு தற்காலிகமான இன்பம் கொண்டு இருக்கிற பொழுது அவனுக்கு அந்த வெட்கம் இருக்காது. அதை பற்றிய உணர்வு இருந்தாலும் வெட்கம் இருக்காது. அதை செய்து குற்ற உணர்வை கொண்டிருந்தாலும் தவறான பாதையில போய்கொண்டிருப்பதால் வெட்கப்படும் நிலைக்கு அவன் இன்னும் வராதிருப்பான். அவன் போய்கொண்டிருக்கிற பாதை ஆபத்தானது, அவன் உடனடியாக பாவம் செய்வதை நிறுத்த வேண்டும். அவன் பாவத்தை பாவமாக பார்த்த ஆவியினால உணர்கிற பொழுது, இருதயத்துல குத்தப்படுகிற பொழுது அவன் அதை குறித்து வெட்கப்படுவான். ஆகவே பாவத்தை குறித்த வெட்கம் மனந்திரும்புதலின் ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது. வேதம் இதற்கான எத்தனையோ உதாரணங்களை பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தந்திருக்கிறது. தாவீதினுடைய பிரபலமான 51வது சங்கீதத்திலையும் அது பற்றி வாசிக்கிறோம். தாவீது சங்கீதத்தை அதை வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார். உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும் என்று தாவீது சொல்லுகிறார். அதை சொல்வதிலிருந்து கர்த்தர் தன்னை விட்டு அகன்று விட்டார் என்ற உணர்வு தாவீதுக்கு இருந்திருக்கிறது. உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளாதேயும் என்ற வார்த்தைகளை தாவீது பயன்படுத்துகிறார். அதிலிருந்து தான் செய்த பாவத்தினால் கர்த்தருடைய வெறுப்பையும் அவருடைய பிரிவையும் தாவீது உணர்ந்திருக்கிறான் என்பது தெரிகிறது. அதற்காக தாவீது அதிகமாகவே வெட்கப்பட்டிருப்பான். இந்த வெட்கத்தை கெட்ட குமாரனில வெளிப்படையாக நாம பார்க்கிறோம். அவன் தன் தந்தை இடத்துல போய் பாவ அறிக்கை செய்த பொழுது, உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று அவன் அறிவித்தான். அந்த அளவுக்கு அவன் தன் பாவத்தை குறித்து வெட்கப்பட்டிருக்கான். இந்த விதத்தில் அவன் தான் செய்த பாவத்தை குறித்து வெட்கப்பட்டதற்கு காரணம் கிறிஸ்துவின் ரத்தம் அவனில் இருந்ததுதான் என்கிறார் வாட்சன். அவனுடைய மனம் திரும்புதல் ஆவிக்குரியதாக மெய்யானதாக இருந்ததால் அவன் பாவத்திற்காக துக்கப்பட்டு வெட்கத்தையும் அனுபவித்தான். கர்த்தரின் சாயலில் படைக்கப்பட்ட நான் எந்த அளவுக்கு அவருடைய மகிமையை சிறுமைப்படுத்தி கீழ்த்தரமாக நடந்து விட்டேனே என்று கெட்ட குமாரன் வெட்கப்பட்டான். இந்த வெட்கத்துக்கு பெயர் கூச்சம் அல்ல, இது நாணமும் அல்ல. வெட்கத்தில் சில வகைகள் உண்டு. பாவத்தை செய்து விட்டதற்கான இந்த வெட்கத்தை சரியாக உணர்வது அவசியம். வாட்சன் இதை பரிசுத்தமான வெட்கம் என்கிறார். அது உண்மைதான். இதை நான் ஆவிக்குரிய வெட்கம் என்று சொல்லுவேன். இது வெறும் மாம்சத்திலிருந்து உருவாகின்ற ஒரு வெட்கம் அல்ல. யூதாசு இயேசுவுக்கு எதிராக தான் செய்த பாவ செயலுக்காக வருந்தி அழுதான். அதை செய்து விட்டதற்காக அவன் கூசினான். அவனால் அதை செய்ய முடிந்தது. அதுக்கு காரணம் அது அவனிலிருந்து மாம்ச பிரகாரமாக வெளிப்பட்டது. அதில் ஆவியானவருக்கு இடமே இருக்கவில்லை. அது பரத்திலிருந்து வந்த வெட்கம் அல்ல, மாம்சத்திலிருந்து புறப்படும் வெட்கம். அது நிலையானதும் அல்ல. அதோடு அது சுயநலமானது, சுய பச்சாபத்தினாலே ஏற்படுவது. செல்ஃப் பிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சுய பட்சாபத்தினாலே உண்டாகும் வெட்கத்தை பற்றியது அல்ல வாட்சனும் வேதமும் விளக்குகின்ற வெட்கம். இது ஆவிக்குரிய வெட்கம். இதில் சுய பட்சாபத்திற்கு இடமே இல்லை. இந்த வெட்கம் மெய்யான மனத்தாழ்மையோடு தொடர்புள்ள ஒரு வெட்கம். இந்த வெட்கம் எந்த அளவுக்கு தான் பரிசுத்தம் இல்லாதவனாக பாவத்திலே கரைபடிந்து கீழ்த்தரமானவனாக கர்த்தருக்கு முன் இருக்கிறேன் என்று எண்ணுகின்ற ஒரு வெட்கம். தன்னுடைய கீழ்த்தரமான நிலை எந்த அளவுக்கு தன்னை பரிசுத்தமான தேவனிடத்திலிருந்து அவரை நெருங்க முடியாதபடி தள்ளி வைத்திருக்கிறது என்பதை உணர்கிற வெட்கம். ஆலயத்துக்கு போய் கர்த்தர் முன்னிருந்து ஜெபித்த ஆயக்காரன் அந்த அவனில் அந்த வெட்கத்தை பார்க்கிறோம். கர்த்தரின் முகத்தை ஆயக்காரன் பார்க்க கூசினான் என்று அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அந்த கூச்சமே ஆவிக்குரிய வெட்கம். அது ஆவிக்குரிய தன் பாவ நிலையை உணர்ந்த வெட்கம் என்பதை அவன் தன்னுடைய மார்பில் அடித்துக் கொண்ட காரியமும் உணர்த்துகிறது. இன்றைக்கு எங்கே இதை பார்க்கிறோம்? இந்த பாவத்துக்குரிய ஒரு வெட்கத்தை உங்களிடம் இருக்கிறதா? அது ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு பாவத்தை கர்த்தருக்கு எதிராகவும் மற்ற மனிதர்களுக்கு எதிராகவும் செய்துவிடக் கூடாது என்று கருத்தோடு வாழ்கிறவனிடத்துல தான் இந்த வெட்கத்துக்கான அறிகுறி இருக்கு. அப்படி கருத்தோடு கவனத்தோடு வாழ்கிறீர்களா? தாமஸ் வாட்சன் இந்த பாவத்திற்கான வெட்கத்தை 9 விஷயங்கள் உள்ளடக்குகின்றன என்று கூறுகிறார். அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார் என்பதை இங்க நம்ம கவனிக்க வேண்டும். இதன் மூலம் அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனிக்கணும். முதலாவது அவர் பாவம் நம்மை உண்டாக்குகின்ற ஆவிக்குரிய உணர்வுகளை வேத வசனங்களிலும் உதாரணங்களிலும் இருந்து தேடி பிடித்து மிகவும் ஆழமாக அதை விளக்குகிறார். பியூரிட்டன்கள் வேத ஆதாரம் இல்லாமல் எதையுமே விளக்கவில்லை. ஒரே ஒரு வசனம் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக சொன்னாலே போதும், அதை அவர்கள் சத்தியமாக எடுத்து விளக்கி இருக்கிறார்கள், அதன்படி நடந்திருக்கிறார்கள். அவர்கள் வேதத்தில் ஊறி போயிருந்தார்கள். பாவத்தை பற்றியும் பாவத்திற்கான வெட்கத்தை பற்றியும் அவர்கள் உளவியலை பயன்படுத்தியோ, சைக்காலஜி, சமூகவியலை பயன்படுத்தியோ, சோசியல் ஸ்டடிஸ் விளக்கம் கொடுக்கவில்லை. அதைத்தான் இன்றைக்கு அநேக பிரசங்கிகள் செய்து வருகிறார்கள். சோசியல் பிஹேவியர் சைக்காலஜின்னு போய் அதிலிருந்து விளக்கம் கொடுக்கிறார்கள். ஒருவர் செய்கிற பாவத்துக்கு அவனுடைய பெற்றோரையோ அல்லது சூழ்நிலையோ அவர்கள் குறை சொல்லுவார்கள். அதன் அடிப்படையில் தீர்வு காண முயல்வார்கள். வாட்சன் வேதத்தை தோண்டி தோண்டி பாவத்துக்கான வெட்கத்தை பற்றிய அந்த விளக்கங்களை அளிக்கிறார் என்றால் அதை எந்த அளவுக்கு அவர் வேதத்திலிருந்து தேடி எடுத்திருக்கிறார்னு பாருங்க. ஆகவே இது நம்ப தகுந்தது. வேதத்தை ஆதாரமாக கொண்டு விளக்கப்படாத எதையும் நாம் சத்தியமாக ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, கிறிஸ்துவில் சுவாசிக்கும் ஆத்மா பாவம் எத்தனை மோசமானது என்பதை உணர்வது மட்டுமல்ல, அதற்கான உண்மையோடு தேவ பயத்தோடு கூடிய பரிசுத்தமான துக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பது வாட்சன் எத்தனை கருத்தோடு இருக்கிறார் என்பதையும் கவனிக்கணும். எல்லா பியூரிட்டன்ஸும் அப்படித்தான் இருந்திருக்கிறான். மூணாவது, வாட்சனை போன்றே பியூரிட்டன்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு மெய்யான பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு ஆத்மாக்களுக்கு ஆத்ம வைத்தியம் பார்த்திருக்கிறார்கள் என்பதையும் இதில் கவனிக்கணும். இது பாஸ்டர்ஸ் முக்கியமா இதை சிந்திக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், சர்ச்சில் அங்கத்தவர்களாக எடுக்கிற பொழுது இருக்க வேண்டிய காரியங்கள், இருக்க வேண்டியதுக்கு மேல இல்லை, இருக்க வேண்டிய காரியங்களை பார்த்து சரியா எடுக்காட்டி பிரச்சனையை வாங்கிக்கிட்ட மாதிரி தான். ஒருவன் சரியான மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் அடைந்திருக்காவிட்டால் அவன்கிட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது. அவனுக்கு எப்படி நம்ம போயிட்டு பாஸ்டரல் கண்காணிப்பு கொடுத்து அவன் பிரச்சனையை தீர்க்கிறது யோசிச்சு பாருங்க. அதுதான் ஆரம்பம் சரியா இருக்கணும். எப்போ அதுக்கு பிறகு அவர்கள் சரியான வழி போதக கண்காணிப்புக்கு உள்ளாக வளர்க்கணும். அதுக்கு மெச்சூரிட்டி வேணும், அனுபவம் வேணும். இளம் போதகர்களாக இருக்கிறவங்க ரொம்ப யோசிக்கணும் இந்த விஷயத்துல, மற்றவங்கிட்ட இருந்து கத்துக்கணும். இது சீக்கிரமே சும்மா ஓடி வந்துடாது. நாமும் நல்ல அனுபவ முதிர்ச்சியிலையும் இருக்கிறதும் அவசியம் கூட. என்ன ரொம்ப கருத்தோட கவனத்தோட அவருடைய பிரச்சனையை பார்த்து அது பாவமா பாவம் இல்லையா என்பதை பார்த்து அதுக்கு ஆலோசனை கொடுத்து சரியான வழியில கொண்டு போக வேண்டி இருக்கிறது. அதனாலதான் பியூரிட்டன்ஸுக்கு ஆத்தும வைத்தியர்கள்னு பேரே இருக்குது. பாஸ்டர் உத்தியோகம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் இல்லை. ப்ரொஃபஷனல் ஜாப்னா என்னது? பணத்துக்காக செய்யறது அப்படிங்களா, அதுல பந்தா பண்ண முடியாது. ஆத்ம கரிசனைக்கு ஆக மட்டுமே அழைக்கப்பட்டவனா ஒரு போதனை இருக்கணும், ஒரு ஒரு எண்ணம் இருக்கணும், அழைக்கப்பட்டவனா இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. பணத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆத்மாக்கு முகத்துல சந்தோஷத்தை கொண்டு வர்றது, அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அதனாலதான் போப்பு மாதிரி நடந்துக்க கூடாது. பியூரிட்டன்ஸ் அப்படி நடக்கல. அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஆத்ம கரிசனை. அதனாலதான் மனுஷனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த விஷயங்களை எல்லாம் அவங்க சொல்லாம இருக்கல. ஏன்னா வேற எதுவும் இதுக்கு மருந்து இல்லை, ஆத்ம வளர்ச்சிக்கு மருந்து இல்லைங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப பாவத்தை குறித்து அந்த பாவத்திற்கான வெட்கத்தை உண்டாக்குகிற அந்த ஒன்பது காரியங்களை பார்ப்போம். பாவத்திற்கான வெட்கத்தை நம்ம உண்டாக்குகின்ற அந்த ஒன்பது காரியங்கள் எந்த அளவுக்கு இதை ஆழமா ஆராய்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு பாவத்துக்கான வெட்கம் ஏற்படுகிறது என்றால் ஒரு விசுவாசிக்கு என்னென்ன காரியங்கள் அந்த விதமான ஒரு வெட்கத்தை ஏற்படுத்த காரணிகளாக இருக்குங்கிறத அந்த வாட்சன் அந்த அளவுக்கு ஆராய்ந்திருக்கிறார். இத கல்ஹூனும் தாமஸ் வாட்சனும் கூட சுருக்கமா எழுதியிருக்கிறாங்க வேற விதத்துல. ஆனா வாட்சன் இந்த விஷயத்தை ரொம்ப விளக்கமாகவே எழுதியிருக்கிறார். முதலாவது அவர் சொல்லுகிற காரியம், ஒவ்வொரு பாவமும் நமக்கு குற்ற உணர்வை உண்டாக்குகிறது. கில்டி கான்சியன்ஸ், ஒவ்வொரு பாவமும் நமக்கு குற்ற உணர்வை உண்டாக்குகிறது. அந்த குற்ற உணர்வு வளமையாக பொதுவாக வெட்கத்தை பிறப்பிக்கிறது, பாவத்துக்கான வெட்கத்தை உண்டாக்குகிறது. ஆதாம் ஏதேனில் பாவ நிலையில் அவர்கள் இல்லாதிருந்த காலத்தில் அவர்களுக்கு எந்த வெட்கமும் ஏற்படவில்லை. என்று அவர்கள் பாவத்தை செய்தார்களோ அன்றே அதற்கான வெட்கமும் உண்டானது. நம்முடைய ரத்தத்தை பாவம் கரைப்படுத்தி இருக்கிறது. வாட்சன் சொல்லுகிறார், பரலோகத்தின் ராஜாவுக்கு எதிராக நாம் பயங்கரமான பாவத்தை செய்து அவர் முன்பு குற்றவாளிகளாக நிற்கிறோம். அத்தகைய பாவம் பரிசுத்தமான தாழ்மையையும் வெட்கத்தையும் உண்டாக்கும். இதிலிருந்து பாவத்தை எப்போதும் பாவமாக பார்க்க பழகுவது அவசியம். ஆவிக்குரிய நிலையில் இருந்து நம்முடைய செயல்களை ஆராய்ந்து பாவத்தை பாவமாக அடையாளம் காணும் முதலாவது காரியத்தை செய்கிற பொழுதெல்லாம் அந்த செய்கிற போதுதான் ஏனையதெல்லாம் அதோடு இணைந்து வர முடியும். அநேகம் பேருக்கு தொடர்ச்சியான மனம் திரும்புதலுக்கான பயிற்சியை வாழ்க்கையில வளர்த்து கொள்ளாததால் பாவத்தை அடிக்கடி செய்வது மட்டுமல்ல அதை பாவமாக பார்க்கின்ற ஒரு உணர்வையும் கொண்டிராமல் இருக்கிறார்கள். அதனால் அவருடைய செய்கையை பாவமாக நாம் கண்டு விளக்குகிற பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் முரண்டு பிடிக்கிறார்கள். ஆவிக்குரிய மனிதன் தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளுவான், அதை உதறி தள்ள மாட்டான், அதற்காக சாக்கு போக்கு சொல்லவும் மாட்டான், மற்றவர்களை குறை கூறி தான் நல்லவன் என்று காட்டிக்கொள்ள மாட்டான். பாவத்தை பாவகமாக மட்டும் பாருங்கள், அதற்காக வருந்த ஆரம்பியுங்கள், நீங்கள் வெட்கப்படுவீர்கள். இது இல்லாத இடத்தில் அல்லாத மனம் திரும்புதல் இல்லை என்கிறார் வாட்சன். பாத்தீங்களா எவ்வளவு தூரம் அருமையா அதை அவர் உங்க பார்த்திருக்கிறார். இரண்டாவது, எந்த பாவத்தை செய்தாலும் ஒவ்வொரு பாவத்திலும் நன்றியற்ற தன்மை காணப்படுகிறது. எந்த பாவத்தை செய்தாலும் நன்றியற்ற தன்மை காணப்படுகிறது, அதற்காக நாம் வெட்கப்பட வேண்டும். அப்படின்னா என்னது? இத பற்றி நான் சமீபத்தில் எங்க சபை ஜப கூட்டத்தில் நினைவுபடுத்தி இருக்கிறேன். எங்க நாட்டில் கொரோனா தொல்லை மற்ற நாடுகளை போல இல்லை. அடுத்த மாசம் 14ஆம் தேதியா 16ஆம் தேதி ஆஸ்திரேலியாவோட எங்க போர்டர் திறக்க போறாங்க. அந்த அளவுக்கு அது கட்டுப்படுத்தப்பட்டு இருக்குது, அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருந்து வருகிறோம். இது எந்த அளவுக்கு நம்மை கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக அதே நேரம் நன்றி செலுத்தவும் வைத்திருக்க வேண்டும். இத்தனை சுகத்தை அனுபவித்தும் ஒரு சிறு விஷயத்தில் அரசாங்கம் ஒன்றை சரியாக செய்யாம போனா அதுக்காக குதிச்சு குதிச்சு குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். எங்க நாட்டில் குறை சொல்லுகிற அளவுக்கு அனுபவித்து வரும் நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்வது குறைவாக இருக்கிறது. கொஞ்சம் பேர் குவாரண்டீனுக்காக 4-star 5-star ஹோட்டல் எல்லாம் இருந்திருந்தா அங்க போய் இருந்துகிட்டு அதுவும் ஃப்ரீ சாப்பாடு சரியில்லைன்னு குறை சொல்றோம். நீங்க என்ன செய்யறது? அது நியூஸ் பேப்பர்ல சோசியல் மீடியாவிலாம் வந்துருது, சாப்பாடு சரியா கொடுக்கலையா அந்த பெட்டரா. அப்ப குறை சொல்லுகிற அளவுக்கு அனுபவித்து வரும் நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவது குறைவாகவே இருக்கிறது. உண்மையில் கர்த்தர் அத்தனை வசதிகளையும் அவரிடத்திலிருந்து அனுபவித்தோம். நன்றி செலுத்தாமல் இருக்கிற பாவத்தை செய்கிற பொழுது நாம் மிகவும் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நன்றி கெட்ட தனத்திற்காக எவ்வளவு வெட்கப்பட வேணும் தெரியுமா? ஆண்டவரையே திகைக்க வைக்கிற அளவுக்கு நம்முடைய நன்றி கெட்ட தனம் அத்தனை பெரிய பாவமாக இருக்கிறது என்கிறார் வாட்சன். ஒரு நாள்ல எத்தனை காரியங்களுக்கு நாமளே விசுவாசியா இருந்து நன்றி சொல்லாம இருந்திருக்கிறோம்னா அதே போதும் ஆயுசு பூரா வெட்கப்படுறது. ஏசாயா 1:2 சொல்லுகிறது, வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி கெட்ட மனிதர்கள் நாம, அதை உணர்ந்து வைக்கப்படணும். உண்மையிலேயே அதிகமா நன்றி கெட்ட மனிதர்கள், உண்மையான ஒரு கிறிஸ்தவன், ஒரு சுதந்திரத்த கிறிஸ்தவன் இதெல்லாம் சிந்தித்து தன்னை பார்த்து வெட்கப்படுவான். ஆண்டவருக்கு முன்னுக்கு ஜபத்துல கூச்சத்தோட, அதாவது முகம் கூசி வருவோம், வராம இருக்க முடியாது, ஏன்னா நம்ம இன்னும் பூரண நிலையில இல்லை, சகஜமா பாவத்தை செய்திருவோம். ஆகவே இந்த நன்றி கெட்ட தனம் ஒவ்வொரு பாவத்திலையும் அதிகமாகவே நிறைஞ்சிருக்கிறது. பாவம் செய்யாம இருக்கிற நேரத்திலையும் நன்றி கெட்டவர்களா இருக்கிறோம், நம்ம சில நேரம் உணர்றது இல்லை. ஆனா பாவம் செய்கிற பொழுது அந்த நன்றி கெட்ட தனம் அது அப்படியே ஒட்டி இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. மூணாவது, பாவம் நம்மை நிர்வாணமாக்கி இருக்கிறது, அது நமக்கு வெட்கத்தை உண்டாக்கலாம். அப்ப பாருங்க என்ன சொல்றாரு வாட்சன், பாவத்தை யோசிச்சு பார்ப்பா, எவ்வளவு மோசமானது பாரு, என்ன செய்திருக்கு என்பதை நீ சிந்தித்துப்பார், அது உனக்கு வெட்கத்தை உண்டாக்கும். இந்த இடத்துல இந்த உண்மையை வாட்சன் விளக்குகிற பொழுது அது நமக்கு வெட்கத்தை உண்டாக்கும் என்று அடித்து சொல்லாமல் ஆங்கிலத்தில் உண்டாக்கலாம் என்ற அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறார். இட் மே டூ தட். பாவம் நம்மை நிர்வாணிகளாக்கி இருக்கிறது என்பது உண்மைதான். அது நம்முடைய பரிசுத்த உடையை சரீரத்திலிருந்து இழுத்து எரிந்திருக்கிறது. அதுவே ஒவ்வொரு பாவத்தை செய்கிற பொழுதும் நான் நினைத்து பார்க்க வேண்டியதுங்கிறார் வாட்சன். கர்த்தர் முன் நாம் நிர்வாணிகளாக நிற்கிறோம் என்பதை நினைத்து நாம் வெட்கப்பட வேண்டும் என்கிறார் அவர். இதெல்லாம் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும், அது சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும், எந்த விதத்தில் அதை உணர்ந்து நிதானித்து உணர வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. நான்காவது, நம்முடைய பாவங்கள் கிறிஸ்துவை வெட்கத்துக்குள்ளாக்கி இருக்கிற பொழுது அதற்காக நாம் வெட்கப்பட வேண்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் நாம் விசுவாசிக்கிற இயேசுவை வெட்கத்துக்குள்ளாக்குகிறது, அது நினைச்சு நாம வெட்கப்படணும். பாத்தீங்களா, எந்த அளவுக்கு ஆழமாக பாவத்தை அவர் பார்க்கிறார். அந்த 2, 3, 4 இதுவரை நான் சொன்ன அந்த பகுதிகளை தமிழ் மொழிபெயர்ப்பில் வசனத்துக்கு வசனம் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டு புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது. மொழிபெயர்ப்பாளர் இந்த பகுதி விளக்குகின்ற கருத்தை முதல்ல வாசித்து ஆங்கிலத்தில் புரிந்து கொண்டு அந்த வசனங்களை தொடர்பு படுத்தி தந்திருக்க வேண்டும். ஆனா அதை செய்ய தவறி இருக்கிறார். இது எனக்கு சொல்லாம இருக்க முடியல. பல இடங்களில் மொழிபெயர்ப்பாளர் தவறாக மொழிபெயர்த்திருக்கிறார். 17வது நூற்றாண்டு ஆங்கிலம் மட்டும் இல்லாமல் இவைகள் உண்மைகளும் அவருக்கு புரியாமல் இருந்திருக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பகுதியில கிறிஸ்துவை நம்முடைய பாவங்கள் வெட்கத்துக்குள்ளாக்குகிறது என்ற இந்த பகுதியில கிறிஸ்து தன் வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவித்துப்பட்ட அவமானங்களை குறிப்பிடுகின்ற வாட்சன், அத்தனை அவமானங்களையும் அவர் நாம் செய்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க அல்லவா அனுபவித்திருக்கிறார். நம் பாவங்கள் அவரை வெட்கப்படுத்தி இருப்பதை நினைவு கூர்ந்து நாம் அன்றாடம் செய்யும் பாவங்களும் அவரை அந்த விதத்தில் தொடர்ந்து வெட்கப்படுத்துகிறவைகளாக இருக்கின்றன என்பதை எண்ணி பார்த்து நாம் அதற்காக அவருக்கு முன் வெட்கப்பட வேண்டும் என்கிற வாட்சன். 5வது, நாம் செய்கின்ற அநேக பாவங்கள் பிசாசு விசேஷமான முறையில் நம்மை தூண்டுவதால் செய்து விடுகிறோம், அதற்காக நாம் வெட்கப்படாமல் இருக்க முடியுமா?
என்று கேட்கிறார் வாட்சன்.
இந்த இடத்துல வாட்சன் மறுபடியும் நம் பாவங்களை ஒரு முறை திரும்பி பார்க்கும்படியாக சொல்லுகிறார். எல்லா பாவங்களுக்கும் பின்பாக ஏதோ ஒரு விதத்துல பிசாசுவுக்கும் தொடர்பு இருந்த பொழுதும் அநேக பாவங்களை அவன் அதற்குள்ளாக போகும்படி நம்மை ஏமாற்றி வழிவகுத்து தந்து நம்மை செய்ய வைத்து விடுகிறான். அதையும் நாம் எண்ணி பார்த்து வெட்கப்பட வேண்டும் என்கிறார் வாட்சன். யூதாசே இயேசுவை காட்டிக் கொடுத்திருந்த பொழுதும் பிசாசு அதை அவனுடைய இருதயத்திலே வைத்ததாக யோவான் 13:2 விளக்குகிறது. அனனியாவே கெட்ட எண்ணத்தோடு சுயமாக பேதுருவிடத்தில் வந்து பொய் சொல்லி இருந்த பொழுதும் அப்போஸ்தல நடவடிக்கையில் பொய் சொல்லும்படி அவனுடைய இருதயத்தை பிசாசு நிறைத்ததாக அப்போஸ்தலர் 5:3 வாசிக்கிறோம். வாட்சன் யாக்கோபு 3:6 உதாரணம் காட்டி நம்முடைய அவயவங்களின் மூலமாக நாம் நம்முடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு பாவம் செய்ய பிசாசு காரணமாக இருந்து விடுகிறான் என்கிறார். இருந்த போதும் பிசாசின் மேல் நாம் பழியை போட முடியாது. பாவத்தை பிசாசு செய்வதில்லை, நாமே செய்கிறோம். தாய் பிள்ளை பெறுவது போல் நாம் அகங்காரத்தையும் இச்சைகளையும் கேடுகளையும் பெற்றெடுக்கிற பொழுது இதற்கெல்லாம் பின்னால் பிசாசும் இருந்து விடுவதை மறந்து விடக்கூடாது. அவனுடைய வல்லமையால் இவற்றை நாம் செய்கிறோம் என்கிறார் வாட்சன். நாம் செய்யும் அநேகமான பாவங்களை பிசாசினால் உந்தப்பட்டு செய்து விடுகிறோம் என்ற உண்மையை உணர்ந்து அதற்காக வெட்கப்படாமல் இருக்கலாமா என்று கேட்கிறார் வாட்சன். 6, பாவம் மனிதர்களை மிருகங்களாக்குகிறது. பாவத்தில் இருக்கும் மனிதர்களை வேதம் பல இடங்களில் மிருகங்களுக்கு ஒப்பிட்டு விளக்கி இருக்கிறது. பாவத்தை செய்வதற்கு முன் மனிதன் தன்னில் கொண்டிருந்த மதிக்கக்கூடிய ஆண்மையின் ஆவியை, த ஸ்பிரிட் ஆஃப் மேன்லினஸ் இப்போது இழந்தவனாக இருக்கிறான். கர்த்தரின் சாயல் மறைக்கப்பட்டு அவனுடைய சிந்திக்கும் வல்லமை அருகி போய் அவனுடைய மனச்சாட்சி புத்தியற்றதாகிவிட்டது. தேவ தூதனின் தன்மையை விட இப்பொழுது நம்மில் மிருக குணமே அதிகமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கும் கிருபை நம்முடைய மிருகத்தனமான கோபத்தை முற்றாக அழித்து விடுவதில்லை. இதை உணர்ந்து நாம் வெட்கப்பட வேண்டும் என்கிறார் வாட்சன். கிறிஸ்தவர்கள் கூட கிருபையை அனுபவித்து கிறிஸ்துவுக்குள் இருந்த பொழுதும் பாவம் நமக்குள் வாசம் செய்கிறது, அதை சாதாரணமாக எடுத்துவிடக் கூடாதுன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். ஆகவே நாமும் பாவத்தை செய்து விடலாம். அதை நாம் செய்து விடுகிற பொழுது நாம் ஆழமாக வருத்தப்படணும், துக்கப்படணும், வெட்கப்படணும். இல்லாட்டி ஆவிக்குரிய வளர்ச்சியில பாதையில நம்ம போகலன்னு அர்த்தம். 7, ஒவ்வொரு பாவத்திலும் முட்டாள்தனம் மிகுந்திருக்கிறது. ஒவ்வொரு பாதத்திலும் முட்டாள்தனம், இன்னொரு நல்ல தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணணும்னு சொன்னா மதியீனம் மிகுந்திருக்கிறது. இந்த தலைப்பை தமிழ் மொழி பெயருக்கு தலைகீழா மாத்திருச்சு. அதுல பாக்குற ஒவ்வொரு பாவத்திலும் ஜீவ அப்பத்தை விட அழிந்து போகும் அப்பம் இருக்கிறது. அதுக்கு இருந்து என்னையா சம்பந்தம்? இந்த பகுதியில் வாட்சன் கேள்வி மேல் கேள்வி கேட்டு மனிதன் அழிந்து போகும் விஷயங்களுக்காக பாடுபட்டு நிலையான காரியங்களை அசத்தை செய்து விடுகின்ற முட்டாள்தனத்தை சுட்டி காட்டுகிறார். அந்த முட்டாள்தனத்துக்காக அவன் வெட்கப்பட வேண்டும் என்கிறார். உலக இச்சையால் அவன் செய்யும் ஒவ்வொரு பாவத்திலும் முட்டாள்தனத்தையே காணலாம். இது ஒரு கிறிஸ்தவனை வெட்கப்பட வைக்க வேண்டும் என்கிறார் வாட்சன். இந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்காக தானே இந்த உலகத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கிற பொழுது, அதனால அவருக்கு எந்த விதமான நன்மையும் இல்லாமல் இருக்கிற பொழுது, தன்னை பலியாக கொடுத்து ரத்தம் சிந்தி ரட்சிப்பை நிறைவேற்றி இருக்கிற பொழுது, அதை அனுபவிக்கிற நாம எவ்வளவு தூரம் அதை அசட்டை செய்து இந்த உலகத்து பொருள்களுக்காக துடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை விட முட்டாள்தனம் என்ன இருக்கு? என்ன இருக்கு? நாளைக்கு இப்பெல்லாம் ராஜாக்கள் இல்ல நம்ம ஊர்ல, இருந்துட்டாருன்னு வச்சுக்கோ. தெருவில் இருக்கிற ஒருத்தனை எடுத்து அந்த ராஜா டிசைட் பண்ணி அவரே அவனை ராஜாவாக்கிட்டு தான் போயிடுறாரு. இப்ப சினிமா படத்துலதான் அப்படி வரும், நிஜ வாழ்க்கையில் நடக்காது. அப்படி போயிடுறாருன்னு வச்சுக்கோ. இப்ப அவன் வந்து அவ்வளவு சுகத்தையும் சொகுசான வாழ்க்கையும் கிடைத்திருக்கிற நேரத்துல விட்டுட்டு போயிட்டு தெருவில் படுத்து கிடப்பான, அதை விட முட்டாள்தனம் உலகத்தில் இருக்க முடியுமா? இதைதான் நாம செஞ்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாவத்திலும் முட்டாள்தனம் மிகுந்திருக்கிறது. அவ்வளவு தூரம் பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைவதற்காக அவர் அத்தனையையும் செய்து கரை சேர்த்திருக்கிற பொழுது குருட்டுத்தனமாக அறிவிருந்தும் அதை செய்து கொண்டிருப்பதை விட பெரிய முட்டாள்தனம் என்ன இருக்கு? எட்டாவது, புறஜாதிக்காரர்கள் செய்யும் பாவத்தை விட நாம் செய்கிற பாவங்கள் அதிமோசமாக இருக்கிறது என்ற உண்மை நம்மை வெட்கப்பட வைக்க வேண்டும் என்கிறார் வாட்சன். இந்த இடத்திலும் தமிழ் மொழிபெயர்ப்பு திருத்தமாகவே இல்லை. கர்த்தரின் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிற பொழுது தங்களுக்கு கிடைத்திருக்கும் கிருபைகளுக்கு எதிராக நாம் பாவம் செய்கிறோம். உண்மையை தெரிந்திருந்து பாவம் செய்கிறோம். புரஜாதிக்காரன் செய்யும் பாவத்தை விட நம்முடைய பாவங்கள் மோசமானவையாக இருப்பதற்கு காரணம் நாம் தெளிவான உண்மைகளையும் கிருபைகளையும் உணர்வுகளையும் அடைந்திருந்து பாவம் செய்கிறோம். அதற்காக நாம் வெட்கப்பட வேண்டும். கடைசியாக ஒன்பதாவது, பிசாசின் பாவங்களை விட்ட நம் பாவங்கள் மகா மோசமானவை என்கிறார் வாட்சன். எந்த அளவுக்கு அதை அவர் சிந்தித்திருக்கிறான்னு பாருங்க. எப்படி எப்படி சொல்றீங்க ஐயான்னு நீங்க கேட்கலாம் வாட்சனை பார்த்து. இது எந்த விதத்தில் சரியானதுன்னு கூட கேட்கலாம். வாட்சன் சொல்றார், பிசாசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு எதிராக பாவம் செய்யவில்லை, பிசாசுகளுக்காக கிறிஸ்து மரிக்கவே இல்லை, அவர்களை குணமாக்குவதற்காக அவருடைய தகுதியின் மருந்து தயாரிக்கப்படவில்லை, ஆனால் நாம் அவிசுவாசத்தால் அவருடைய ரத்தத்தை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்துகிறோம். அவ பிசாசு செய்யற பாவத்தை விட மோசமானதா இல்லையா நம்ம செய்யற பாவம்? பிசாசு ஒருபோதும் கர்த்தருடைய பொறுமைக்கு எதிராக பாவம் செய்யவில்லை. அந்த பிசாசுகள் சத்திய விரோதிகளாகின உடனேயே நியாயம் தீர்க்கப்பட்டார்கள், அழிவுக்காக நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்காக கர்த்தர் பொறுமையோடு மனம் திரும்பும்படி காத்திருக்கவில்லை, ஆனால் நாமோ அவருடைய பொறுமை எல்லை மீறும் வரை பாவம் செய்தோம். நம்முடைய பலவீனத்தை பார்த்து அவர் பரிதாபம் கொள்கிறார், நம்முடைய தீவிரத்தை அவர் பொறுத்துக் கொள்ளுகிறார். அவருடைய ஆவி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் ஓயாது நம்மை அழைத்து நம்முடைய மறுப்பை அவரை விட்டு ஓடுவதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். நம்முடைய நடத்தை யோபுவினுடைய நடத்தையை விடவும் ஏனைய தேவ தூதர்கள் அனைவரின் பொறுமையையும் களைத்து போகும் அளவுக்கு பெரும் எரிச்சலூட்டுவதாக இருக்கிறது என்கிறார் வாட்சன். நாம் கர்த்தரை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறோம். அவர் பொறுத்து பொறுத்து களைத்து போகும்படி செய்திருக்கிறோம். எரேமியா 15:6 வசனம். பிசாசுகள் எந்த முன்மாதிரிகளுக்கு எதிராகவும் பாவம் செய்யவில்லை. அவைகளே முதன் முதலாக பாவம் செய்த முதல் முன்மாதிரிகளாயின. நாம் கண்டிருப்பவைகள் அநேகம், அனுபவித்திருப்பவைகள் அநேகம். தேவதூதர்களை கண்டிருக்கிறோம், மகிமையிலிருந்து விழுகின்ற வெடிவெளிகளை கண்டிருக்கிறோம், நோவாவின் காலத்து பழைய உலகம் தண்ணீரில் மூழ்கறியதை கண்டிருக்கிறோம், சோதோம் எரிந்ததை கண்டிருக்கிறோம். இருந்தும் நாம் பாவத்தை செய்ய துணிந்தோம், துணிகிறோம். தன் சக கூட்டாளி சங்கிலியில் தொங்குகின்ற அதே நேரத்தில் அதே இடத்தில் திருடுகிற திருடர் எப்பேற்பட்ட துணிகரம் உள்ளவனாய் இருப்பான் என்று கேட்கிறார் வாட்சன். இப்படி பிசாசுகளை விட மோசமான விதத்திலும் மோசமான அளவிலும் நாம் பாவம் செய்திருப்பதால் எந்த அளவுக்கு நாம் வெட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று கேட்கிறார் வாட்சன். ரெண்டு பயன்பாடுகளோடு அவர் இந்த பகுதியை முடிக்கிறார். முதலாவது, பாவத்திற்கான வெட்கம் மனம் திரும்புதலின் ஒரு மூலப்பொருளா என்று கேட்கிறார். பாவத்திற்கான வெட்கம் மனம் திரும்புதலின் ஒரு மூலப்பொருளா அப்படி கேள்வி எழுப்புகின்ற வாட்சன் அந்த கேள்விக்கு பதிலாக, அது உண்மையானால் அது பாவத்திற்கான மூலப்பொருளாக இருந்தால் பாவத்திற்காக வெட்கப்பட வேண்டியது மனம் திரும்புதலின் ஒரு மூலப்பொருளாக இருக்குமானால் பாவத்திற்காக வெட்கப்படும் உணர்வே இல்லாதவர்கள் வணங்குவதற்கு எத்தனை தொலைவில் இருக்கிறார்கள் என்று இன்னொரு கேள்வியை கேட்கிறார். முதல் கேள்விக்கு பதிலா இன்னொரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வி இந்த விதமாக முதல் கேள்விக்கு பதிலாக அவர் இன்னொரு கேள்வியை எழுப்புகிற பொழுது இரண்டாவது கேள்விக்கு பதில் ஆம் உண்மைதான், மனந்திரும்புதலின் சாயல் கூட அவர்களுடைய பக்கத்தில் இல்லை என்பதே பதில். இந்த பதிலை அளித்த பிறகு வாட்சன் பாவத்திற்காக ஆவிக்குரிய பரிசுத்தமான வெட்கத்தை கொண்டிராமல் இருப்பது எத்தனை பெரிய வெட்ககரமான செயல் என்பதை சொல்லி அதற்கான வேத விளக்கங்களையும் உதாரணங்களையும் கொடுத்து ஆரம்பிக்கிறார். அதை விளக்குவதற்கு முன்பாக ஒரு வார்த்தை, இந்த இங்க ஆங்கில மூலத்தில் இந்த பகுதியில் மூன்று பேராகிராஃப் இருக்குது, தமிழ்ல அதை ரெண்டாக்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மூன்று பகுதியையும் அதில் விளக்கப்பட்டிருக்கின்ற பொருளையும் வழங்கிக் கொள்ளாமல் வார்த்தைக்கு வார்த்தை ஆங்கிலத்தில் உள்ளபடி மொழிபெயர்த்திருப்பதால் தமிழ் வாசகர்களுக்கு அது தலையை சுத்தும். தமிழ்ல இந்த பகுதியை வாசித்த பொழுது எனக்கே தலையை சுற்றியது. ஆங்கில மூலத்தை வாசித்தே அதை நான் புரிந்து கொண்டேன். அதுவும் ஆங்கில வார்த்தைகளை அர்த்தம் தெரியாமல் தமிழாக்க கூடாது. பாவத்திற்கான வெட்கத்தை வாட்சன் அடிக்கடி பிளஷ் அல்லது பிளஷிங் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆங்கிலத்தில். அதை பாவத்திற்காக வெட்கப்படுதல் என்ற அர்த்தத்திலேயே அவர் எல்லா இடத்திலையும் பயன்படுத்தி இருக்கிறார். இங்கே முகம் சிவத்தல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது அந்த வார்த்தைக்கு உள்ள மொழிபெயர்ப்பை தவிர அந்த வார்த்தை சொல்லுகிறத அந்த மொழிபெயர்ப்பு காட்டவில்லை. ஒருவனுடைய முகம் சிவக்கிறத அவர் குறிப்பிடவில்லை. அவன் வெட்கப்படுகிறான் என்பதுதான் இஸ் பிளஷிங். அப்போது தமிழின் நாணம் என்ற வார்த்தை, அதை வெட்கத்துக்காக அடிக்கடி இந்த நூல்ல தமிழ்ல வந்து போகுது. நாணம் என்பது பெண்கள் அடையும் வெட்கத்துக்காக பயன்படுத்தப்படும் வார்த்தை. எப்பவுமே நான் சொல்றது இல்லையா பாஸ்டர்ஸ், நீங்க தமிழ்ல ஊழியம் செய்கிற பொழுது தமிழ படிங்க. தமிழ்ல கூட தப்பான வார்த்தையே யூஸ் பண்ணிடக்கூடாது பண்ண வேண்டிய இடத்துல ஒரு நல்ல வார்த்தைக்கு. நாணம் என்பது பெண்களுக்கு இருக்க வேண்டியது. எப்படி நான் சொல்லுகிறேன், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கு குணங்களும் பெண்களுக்கு இருக்கிற குணங்களால தான் நம்முடைய இலக்கியம் எப்பவுமே விளக்கி இருக்கிறது. ஆணுக்கு இருக்கக்கூடியது நாணம் அல்ல, வெட்கப்படலாம். நாணம் பெண்களுக்கு இருக்கிற ஒரு வெட்கம். இப்ப எல்லாம் பப்ளிக்ல இருக்கிறதுனால இதை எனக்கு நடிச்சு காட்ட முடியாது. சோ அதை விட்டுருவோம், நீங்களே அதை போய் வாசிச்சு பார்த்துக்கங்க. வாட்சன் சொல்லுகிறார், வெட்கப்படாமல் இருப்பது வெட்ககரமான செயல் என்று. பாவத்திலிருந்து சமூக இயந்திர மாற்றத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இன்றைய சமுதாயம், அதாவது சமூகத்தினுடைய ஒழுக்கத்தை எல்லாம் மாற்ற முயற்சியில் இன்னைக்கு சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய சமுதாயம் அப்படி வெட்கப்படுவதை மனித இயல்புக்கே தகாதது ஒன்றாக பார்க்கிறது. தமிழ் சமுதாயத்தில் வெட்கம் என்பது பெண்ணுக்கே உரிய நாணமாக பார்க்கிறார்கள். இங்கே வேதம் விளக்குகின்ற வெட்கம் நாணம் அல்ல. இது ஒருவன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலையை அல்லது அவனுடைய செயலை பார்த்து வருந்தி கர்த்தருக்கு முன்பாக தான் எத்தகைய பாவியாக நிற்கிறேன் என்பதை உணர்கிற வெட்கம். அதைத்தான் வேதம் வெட்கம் என்கிறது. அதுதான் வாட்சனும் சொல்லுகிறார். அதோடு தமிழ் சமுதாயத்தில் ஆணாதிக்கம் அளவுக்கு மீறியதாகவே இருப்பதனால ஆண் வெட்கப்படுவதை அது ஒத்துக்கொள்வதில்லை. கிறிஸ்தவன் இதை தன்னுடைய கிறிஸ்தவ குணாதிசயமாக கொண்டிருப்பான். வாட்சன் சொல்லுகிறார், பிசாசு மனிதனில் இருந்து வெட்கத்தை திருடிவிட்டது என்று. நேபுகட்நேசார் அந்த அரசன் தான் கர்த்தரால் புல்லை சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது அடைந்த பரிசுத்த வெட்கத்தை இன்றைக்கு அநேகர் உணராமலேயே இருக்கிறார்கள் என்கிறார் வாட்சன். அது எவ்வளவு பெரிய உண்மை. கல்லை போன்ற இருதயத்தையும் வெண்கலத்தை போன்ற நெற்றியையும் மனிதன் கொண்டிருக்கிற பொழுது அவனை பிசாசு ஆக்கிரமித்து ஆளத் தொடங்கி விட்டது என்று அர்த்தம் என்கிறார் தாமஸ் வாட்சன். மிருகங்களால வழிய உணர முடியும், வெட்கப்பட முடியாது. அந்த உணர்வு மிருகங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மனிதனால் மட்டுமே வெட்கப்பட முடியும். ஆகவே பாவங்களுக்காக வெட்கப்படாதவர்களும் வெட்கப்பட மறுக்கிறவர்களும் மிருகங்களைப் போல நடந்து கொள்ளுகிறார்கள் என்கிறார் வாட்சன். நம்மில் சிலர் தங்களுடைய பாவங்களுக்காக பெருமைப்பட்டு பரிசுத்தமான துக்கத்தை கொண்டிராமல் இருக்கிறார்கள். சிலர் இல்ல, ரொம்ப பேர்னே சொல்லலாம். அவர்கள் பிசாசின் நாசிரியர்கள் என்கிறார் வாட்சன். தங்களுடைய நீளமான முடியின் மீது அவர்கள் பெருமை பாராட்டுகிறவர்கள். நாசிரியன்ஸ் வந்து ரொம்ப முடி வளர்ப்பாங்க, அவங்களுடைய ஜாதியை சேர்ந்தது. பாவத்தை பாவமாக பார்த்து வருந்தி அதற்காக துக்கப்படாதவர்கள் சாதாரண மனித இயல்பை கூட பரிசுத்த வாழ்க்கையில் கொண்டுராது, மிருகங்களைப் போல நடந்து கொள்ளுகிறார்கள் என்று காட்டமாக சொல்லுகிறார் வாட்சன். இரண்டாவது பயன்பாடு, மனம் திரும்புதலை. நம்முடைய மனம் திரும்புதலை பாவத்துக்கான தாழ்மையோடு கூடிய வெட்கப்படுத்தலின் மூலம் காண்பிக்க வேண்டும். தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த இடத்துலயும் சரியே இல்லை. நம்முடைய மனம் திரும்புதலை பாவத்துக்கான தாழ்மையோடு கூடிய வெட்கப்படுத்தலின் மூலம் காண்பிக்க வேண்டும். இந்த இடத்துல நான் இப்ப இதெல்லாம் தயாரிக்கிற பொழுது தமிழ் மொழிபெயர்ப்பு இருந்ததுனால அதையும் பார்த்து இங்கிலீஷ்லயும் பார்த்து தயாரிக்கிறதுனால இப்ப எனக்கு அந்த தமிழ் மொழிபெயர்ப்புல இருந்த நம்பிக்கையே போயிருச்சு. இப்ப இனிமே தமிழ் மொழிபெயர்ப்புல கையில கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறது அப்படியே இருக்கிறதாங்கிறது ஒரு கேள்வி எழுந்துடும். அப்படி ஏன்னா நம்முடைய எண்ணத்துல கூட மொழிபெயர்ப்பு, அதை பத்தி ஒரு ஆக்கத்தை நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பு அது எப்படி செய்யணும், அதுல என்ன இருக்குன்னா ஒண்ணுமே தெரியாம யார் யாரோ அதை செய்ய கிளம்பிடுறாங்க. ஆனா ஆவிக்குரிய நூல்கள்ல அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா செக்யூலர் ரைட்டிங்ஸ்ல கூட கம்பெனிஸ் வந்து இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் அந்த மாதிரி செய்ய விடாது. ஒரு மொழிபெயர்ப்பு எடுக்கிற நேரம் அவன் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்த பிறகு அந்த கம்பெனி அதை அப்படியே மறுபடியும் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பாங்க, அது சரியா இருக்குதான்னு பாக்குறதுக்கு. அது செய்த பிறகு அதுல நிறைய எடிட்டிங் வேலையெல்லாம் நடக்கும். சும்மா கண்ணா பண்ணான்னு மொழிபெயர்த்து நம்ம ஆசிரியனுடைய மானத்தை வாங்கக்கூடாது, அதெல்லாம் தப்பானது. இப்ப நம்முடைய மனம் திரும்புதலை பாவத்துக்கான தாழ்மையோடு கூடிய வெட்கப்படுதலின் மூலம் காண்பிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். இந்த உலகத்துல இப்போது பாவத்திற்காக அதிகம் நாம் வெட்கமடைந்து அதற்காக வருந்துவோமானால் கிறிஸ்துவின் வருகையின் போது மிக குறைவாகத்தான் அதை செய்ய வேண்டியிருக்கும் என்கிறார் வாட்சன். இப்ப அதிகமா செய்தான். மாய்மாலக்காரர்கள் மிகவும் தைரியத்தோடு கடவுளுக்கு முன் பரிசேயர்களைப் போல நிற்பதால் அவர்களால் பாவத்துக்காக வெட்கப்படவே முடியாது. நியாய தீர்ப்பு காலத்தில் பரிசுத்தவான்களின் பாவங்கள் குறிப்பிடப்படுமானால், அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது அவர்களை அவமானப்படுத்துவதற்காக அல்லாமல் அவர்களை மன்னிக்கும் கர்த்தரின் கிருபையின் மகத்துவத்தை மேன்மைப்படுத்துவதற்காகவே இருக்கும் என்கிறார் வாட்சன். நியாய தீர்ப்பு நாளில் பரிசுத்தவான்கள் பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக எந்தவித குறைபாடும் இல்லாதவர்களாகவே இருப்பார்கள். அன்று அவர்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் தலையை உயர்த்தி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் கேடானவர்கள் அந்த நாளில் வெட்கமடைவார்கள். ஆனால் அவர்களுக்கு மனம் திரும்புதலோ பரலோகமோ கிடையாது, நித்திய நரகம் மட்டுமே கிடைக்கும். இந்த இடத்துல கடைசியா என்னுடைய பயன்பாடு, அதாவது அன்றாடம் பாவங்களை பாவமாக பார்த்து வருந்தி வெட்கப்பட ஆரம்பிங்க. மத்த எல்லாம் செய்யறீங்க, ஜாமம் செய்யறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, கிறிஸ்தவ ஆராதனைகள்ல கலந்துக்கிறீங்க, கிறிஸ்தவ ஒற்றுமையை அனுபவிக்கிறீங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து உங்க செஞ்சிருக்கிற பாவம் இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து அதுக்காகவும் வருந்தி வெட்கப்படுகிறது ஒரு அங்கமா இருக்கணும். ஜானதன் ஆட்வர்ட்ஸ் வந்து நிறைய ரெசல்யூஷன் எழுதி வச்சிருந்தாராம். ஒரு நாள்ல கவனமா இருக்கணும்னு, காலையில படுக்க போறதுக்கு முன்பு பார்த்து எவ்வளவு அதுல செயலாம், ஆண்டவர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு நாளையும் சரியா இருக்க பார்த்திருக்கிறார். அப்ப நாம எங்களுடைய பாவங்களை நினைச்சு பார்த்து வருந்தி அன்றாடம் வெட்கப்பட்டு அடுத்த நாள்ல அதை தொடர்ந்து செய்யாம இருக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். ஏன்னா ஆவிக்குரிய அந்த வல்லமையை ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே நம்ம அதை செய்ய முடியாது நம்ம கிட்ட கேட்டதே இல்லை, கேட்கவும் மாட்டார். இந்த உலகத்துல வாழ்ற பரிசுத்த வாழ்க்கையில ஒண்ணு வாழ்கிற பொழுதே பரலோகம் போகிறதுன்னு இருக்கா? இல்ல, எவ்வளவு பேர் நான் அங்க போயிட்டு வந்திருக்கிறேன் பொய் சாட்சி சொல்றேன். ஏன்னா அவர் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல, செத்தா மட்டும்தான் அங்க போகலாம். ஆகவே நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஆண்டவர் ஒரு நாளும் எதிர்பார்க்கல நம்ம இடத்துல இருந்து. செய்யக்கூடியத அவர் கொடுத்திருக்கிறத திறமையையும் ஆவிக்குரிய வல்லமைகளையும் வைத்து அவர் எதிர்பார்க்கறத நம்ம செய்யணும். அதுல ஒண்ணு பாவத்தை பாவமாக பார்த்து உணர்ந்து வருந்தி அதற்காக வெட்கப்படுவது. உங்கள் செய்யக்கூடிய செய்கின்ற கேடுகளை எண்ணி பார்த்து தாழ்மையோடு இயேசுவுக்கு முன் நம்ம மனம் திரும்பும். ஒவ்வொரு நாளும் திமிரோடு நடந்துக்க கூடாது. பாவம் என்னில் இல்லை, நான் சுத்தமானவன் என்று சொல்லுகிறவன் பொய்யன் என்கிறார் யோவான். பாவத்தை உணருங்க, ஒத்துக்கொள்ளுங்க, வருந்துங்க, மனம் திரும்புங்க. இது தொடர்ச்சியாக நிகழ்கின்ற ஆத்துமாக்கள் இருக்கின்ற சபை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல பரலோகத்தை நினைவுபடுத்துகிறதா இருக்கும் அந்த சபை. அன்றாட மனம் திரும்புகளை கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் இருக்கிற சபை. போராட்டம் மிகுந்த ஆத்மீக வாழ்க்கையில் கிறிஸ்தவ சந்தோஷத்துக்கு ஆண்டவர் நமக்கு எந்த விதமான குறுக்கு வழியையும் காட்டல. பாவத்தில் வாழ்ந்து அதை மறைத்து அல்லலூயா போடுவது நிச்சய நரகத்தை நோக்கி அல்லலூயா போட்டு கொண்டு போகிற ஒரு அசிங்கமான வாழ்க்கை. இத வாட்சன் சொல்லல, நான் சொல்றேன். ஆனா நிச்சயமா வாட்சன் அதை ஆமோதிப்பார். பாவத்துக்காக கெட்ட குமாரனை போல மனம் திரும்பி அன்றாடம் வாழ்கிறவன் நித்திய ரட்சிப்பை ஒருபோதும் இழக்க மாட்டான். அதுதான் நம்ம செய்ய பார்க்கணும். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலே பாவத்துக்காக நாம் வெட்கப்பட வேண்டும் என்பதை பெரியவர் வாட்சனின் மூலமாக விளங்கிக் கொள்ளும்படியாக கிருபை பாராட்டி இருக்கிறேன். காது கொடுத்து உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கேட்கும்படி செய்திருக்கிறேன். இதற்கெல்லாம் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருந்த பொழுதும் எங்களுடைய இருதயங்களில் அன்றாட மாற்றங்கள் ஏற்பட்டு தாழ்மையோடு திருந்தி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க நீர் கிருபை பாராட்டும். நீர் ஒருவரே இந்த விஷயத்தில் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீர் ஒருவரே கிறிஸ்தவ ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்த தேவனாக இருக்கிறீர். பரிசுத்தமாக வாழ்வதைத்தான் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிரான காரியங்களை நாம் செய்துவிடாமல் இருக்க, அந்த பரிசுத்தத்தில் தொடர்ந்து இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமென்.